உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும்
வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன். தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் கர்ணனை பற்றி சுமதி ஸ்ரீயும் கம்பனை பற்றி பிரவீணா சுல்தான் அவர்களும் பேச இருக்கின்றார்கள். 104.6 என்கின்ற பண்பலைவரிசையில் ஒவ்வொரு புதன் மாலை 5:30 மணியில் ஒலிபரப்பப்படும் இந்த நிகழ்ச்சியை இணையதளத்தில் planetaudio.org தமிழ் என்கின்ற முகவரியில் 4 வாரங்கள் வரை கேட்டு மகிழலாம். சிற்சில நல்ல தமிழ் இலக்கியத்தை உங்களுக்கு தருவதன் மூலம் இவனும் அதை அனுபவிக்கின்றான் என்பதே உண்மை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 0217398779 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
இதிகாசங்களின் கதை என்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இதிகாச கதாபாத்திரமும் நமது இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு எப்படியெல்லாம் தீர்வு சொல்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்ணனை பற்றி பார்க்கலாம். கர்ணனை பற்றிய ஏற்கனவே ஒரு பதிவு ஆதன் ஆன்மீகம் இதிகாசங்களின் கதை நிகழ்ச்சியில் இருக்கிறது, அதையும் ஒரு தடவை நீங்க பாத்துருங்க. கர்ணன் மிக சிறந்த கொடைவள்ளல். கார்த்திகைக்கு பிந்திய மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிந்திய கொடையும் இல்லை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் தன் புகழ் பேசப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். கொடை குணம் என்பது அவனுக்கு பிறவியிலேயே இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொண்ணும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவை யாவும் குறை என்றால் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே என்று கர்ணனை பற்றி கண்ணதாசன் எழுதுகிறார். மிக சிறந்த கொடைவள்ளல், ஆனால் அந்த குணம் அவனுக்கு பிறவியிலேயே இருந்ததா என்றால் இல்லை. பிறகு எப்படி அவன் கொடை வள்ளல் ஆனான் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நம்மை எத்தனையோ பேர் புறக்கணிப்பு செய்திருப்பார்கள். நீ அழகா இல்ல, நீ நல்லா படிக்கல, நீ வசதியான வீட்டுல பிறக்கல, நீ ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிற, உன்னுடைய தோற்றம் சரியில்லை, உனக்கு படிப்பு வரல, உனக்கு திறமை இல்லை, ஏதேதோ காரணங்களை சொல்லி நம்மை மற்றவர்கள் புறக்கணிக்கலாம். ஆனால் ஒரு சிறு வெற்றி வந்து விட்டா, சின்ன வெற்றி போதும், யாரெல்லாம் நம்மை புறக்கணித்தார்களோ அத்தனை பேரும் நம்மை தேடி வருவார்கள். கர்ணன் எல்லோருக்கும் நடந்த ஒரு போட்டியிலே கலந்து கொள்ள போகிறார். இதுல என்ன தவறு இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு போட்டி, நானும் கலந்துக்கிறேன்னு வரான். ஆனால் அங்க இருந்த அத்தனை பேரும் கர்ணனை பார்த்து, உன் பிறப்பு என்ன, உன் அம்மா யார், உன் அப்பா யார், உன் குலம் என்ன, ஏதுவுமே தெரியாத நீ எப்படி இதில் கலந்து கொள்ளலாம் என்று ஏளனம் பேசினார்கள். அவனுடைய உயிர் நண்பன் துரியோதனன், என்னதான் துரியோதனன் கெட்டவன் என்று நாம் எல்லாம் பேசினாலும் நட்பிலே அவன் அவ்வளவு நல்லவனாக இருந்தான். எல்லோரும் கர்ணனை ஏளனம் செய்த உடனேயே துரியோதனனுக்கு மனசு தாங்கல. என் நண்பனையா இழிவாக பேசுகிறீர்கள் என்று சொல்லிதான் கர்ணனை அங்க தேசத்திற்கு மன்னன் ஆக்குகிறான். இப்ப கர்ணனும் ஒரு நாட்டுக்கு ராஜா. ஆனா என்ன இருந்தாலும் அது துரியோதனன் கொடுத்தது தானே. எல்லாருமே வந்து என்ன பெரிய கர்ணன், துரியோதனன் கொடுத்ததுலதானே வாழ்றான் அப்படின்னு பேசி இருப்பாங்க. அந்த காலத்துல நிச்சயமாக பேசி இருப்பார்கள். கர்ணன் பார்க்கிறான், எல்லோரும் என் பிறப்பை ஏளனமாக பேசுகிறார்கள், அம்மா அப்பா தெரியாதவன் என்று பேசுகிறார்கள், பிறகு துரியோதனன் கொடுத்த நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் என்று ஏளனம் பேசுகிறார்கள். அப்படி என்றால் எனக்கென்று ஒரு தனி குணம் வேண்டாமா என்று யோசித்துதான் எல்லோருக்கும் கொடுப்பது, தான் தான் மிக சிறந்த கொடைவள்ளல் என்கிற பெயரை வாங்குவது என்று அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மகாபாரதத்தில் வில்லிபுத்தூரார் மிக மிக தெளிவாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல் அந்த பாடல். இறைஞ்சிய வேந்தர்க்கு எல்லாம் இருப்பு அளித்து எதிர்ந்த வேந்தர் நிறம் செறி குருதி வேலோன் நினைவினோடு இருந்த போதில் அறம் சரி தானம் வன்மை அளவிலாது அழித்து நாளும் புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுச்சான் என்பது பாடல். இதுல கடைசி நான்கு வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கர்ணன் எப்படி கொடை செய்தானாம், அறம் சரி தானம் அறத்தோடு செய்யப்படுகிற காரியத்துக்கு மட்டும்தான் கொடுத்தானாம். நான் ஒரு நாலு பேரை போய் கொலை பண்ணணும், பணம் கொடு அப்படின்னா அது கெட்ட காரியம். தீய காரியங்களுக்கு கெட்ட காரியத்திற்கு அவன் கொடுக்கவில்லை, அறத்தோடு செய்யப்படுகிற காரியங்களுக்கு அவன் கொடுத்தான். அறம் சரி தானம் வன்மை அளவிலாது கொடுத்து, அளவே இல்லாம கொடுத்தானா கர்ணன். நாளும் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறான். ஏனென்றால் எனக்கு இருக்கிற அவப்பெயரை நீக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு நல்ல பெயர் எனக்கு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதனால செய்கிறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா. அடுத்த வரியில வில்லிபுத்தூரார் சொல்கிறார், புறம் சுவர் கோலம் செய்வான். மனசால கொடுக்கல. புறம் சுவர் கோலம்னா வீட்டுல சில வீடுகளை பாத்தீங்கன்னா வெளிப்புறம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும், உள்ள போய் பார்த்தோம்னா அதே தூய்மை இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதே மாதிரிதான் கர்ணன் புறம் சுவர் கோலம் வெளிப்புறத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உள்ள மனசால அவன் கொடுக்கல. மனசுல வருத்தம் இருந்தது, ஏண்டா எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்க, ஏண்டா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறீங்க, ஏண்டா எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறீங்க, இத மாத்தி காட்டுறேன்னு வெள்ளி மனசோட புறம் சுவர் கோலம் செய்வான் கொடுத்தான் என்று வில்லிபுத்தூரார் எழுதுகிறார். எதா இருந்தாலும் நம்ம ஆதாரத்தோட தானே பேசணும். அப்படித்தான் ஆரம்பத்தில் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவனுக்கே கொடுக்காமல் இருக்க முடியவில்லை, அந்த குணம் அவனுக்கிட்ட வந்துருச்சு. ஆரம்பத்தில் புறம் சுவர் கோலம் செய்வானாகத்தான் கர்ணன் இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்லயே கொடுக்காம அவனால இருக்க முடியல. யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று கர்ணனே மாறிவிட்டான். அவன் குணமே மாறிவிட்டது. ஒரு செய்தி சொல்வார்கள், இது மகாபாரதத்தில் இல்லை, கிளை கதை உபகதைகளில் ஒன்று. கர்ணன் தங்க கிண்ணத்துல எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாமா, இப்படி தங்க கிண்ணம் இடது கையில வச்சு வலது கையில அந்த எண்ணெய் எடுத்து இப்படி தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தானா. அந்த பக்கமா ஒருத்தர் வந்து, கர்ணா ஏதாவது கூட, நீதான் நிறைய பேருக்கு தானம் பண்றியே, எனக்கு ஏதாவது கூட அப்படின்னு கேட்ட உடனேயே கர்ணன் தன் கையில் இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே கொடுத்துட்டான். இந்த வச்சுக்கோ எடுத்துட்டு போ. பக்கத்திலே இருந்தவர் கேட்டார், தானம் செய்கிற போது வலது கையாலதான் தானம் பண்ணணும், உங்க பணம் அப்படின்றதுக்காக அப்படி இடது கையால எல்லாம் கொடுக்க கூடாது, அது வாங்குபவர்களை அவமதிக்கிற செயல், அதோடு இடது கையால் தானம் செய்தால் அந்த புண்ணியம் வாங்கினவருக்கு போயிடும், கொடுக்கறவங்களுக்கு கிடைக்காது. என்ன கர்ணா தங்க கிண்ணத்தை கொடுக்கற, அது அப்படி வலது கையில வச்சு இந்தா அப்படின்னு கொடுக்க மாட்டியா, இடது கையிலேயே வச்சு கொடுத்துட்டியே. கர்ணன் சொன்ன பதில் மிக அழகானது நண்பர்களே, ரொம்ப அழகா கர்ணன் சொன்னான், கொடுத்திருக்கலாம் தான், இந்த இடது கையில இருக்கிற தங்க கிண்ணத்தை இப்படி வலது கையில மாத்தி இந்தா அப்படின்னு கொடுத்திருக்கலாம் தான். ஆனா இடது கையிலிருந்து வலது கைக்கு தங்க கிண்ணத்தை மாத்துறதுக்குள்ள தங்க கிண்ணத்தை போய் கொடுக்கணுமான்னு என் மனசு மாறிட்டா என்ன பண்றது? என்ன ஒரு அழகான பதில் கர்ணன் சொல்லியிருக்கான் பாருங்க. கொடுத்திருக்கலாம் தான், வலது கையால கொடுத்தால்தான் தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனா கிண்ணத்தை இப்படி கை மாத்துறதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் அப்படியே கொடுத்துட்டேன் என்று கர்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. கர்ணன் நிறைய அவமானப்பட்டிருக்கிறார். கர்ணன் என்கிற கதாபாத்திரம் சந்தித்த அவமானங்கள் மிக பெரியது நண்பர்களே. வாழ்க்கையில நமக்கு வர கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கர்ணனை படிக்கிற போது அம்மா கைவிட்டாள், அப்பா கைவிட்டார், குரு கைவிட்டார், கடவுள் கூட நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் கொடு என்று வாங்கி கொண்டார். அத்தனை பேரும் கைவிட்ட கதாபாத்திரம் கர்ணன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்காகத்தான் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். அதுவே அவனுடைய குணமாக மாறி கொடை என்றாலே கர்ணன் தான் என்று இன்றளவிற்கும் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. நான் கல்லூரியில பேராசிரியா வேலை பார்த்தேன். ஒரு மாணவி வந்து அழுவா, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்னு கிளாஸ்ல யாருமே பேச மாட்டேன்றாங்க. சீ கருப்புன்னு சொல்றாங்க, கருப்புன்னு கூட சீ கருப்பு இப்படிதான் சொல்றாங்க. என்ன, நான் அந்த மாணவி கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு தடவை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டு, கிளாஸ்ல எல்லாரும் ஒன்னதான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒன்ட்டதான் ஏதாவது சந்தேகம்னா வந்து கேட்பாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அவதான் கிளாஸ் லீடர். சீ கருப்பு சீ கருப்புன்னு சொன்ன எல்லாரும் அவ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே லீடர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மிஸ் கிட்ட போய் லீடர் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படிதான் சொல்லணுமே தவிர சீ கருப்பு என்ன வந்து பார்க்க சொன்னாங்க நான் சொல்ல முடியும் இல்லை. சீ கருப்பு சீ கருப்பு கருப்பின்னு சொன்ன அத்தனை பேரும் லீடர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க அந்த அளவிற்கு கடுமையாக படித்தாள். மனசுல ஒரு சின்ன அறிவுரை தான் நான் கொடுத்தேன், உள்வாங்கிட்டு படிச்சுட்டான். அதே மாதிரிதான் கர்ணன் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, துரியோதனன் தயவுல நான் வாழ்றேன் நினைக்கிறாங்க, ஆனா எனக்குன்னு தனியா ஒரு புகழ் வேணுமே என்றுதான் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். பூரம் சுவர் கோலம் செய்வான். ஆனால் கொடுக்க 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 அவனுக்குள்ளே ஒரு கொடை குணம் வந்துவிட்டது. கொடுக்காமல் அவனால் இருக்கவே முடியவில்லை. இன்றைக்கு கர்ணனை பற்றி பேசுகிற யாரும் எத்தனையோ மேடைகளில் கர்ணனை பற்றி நான் தனி சொற்பொழிவு கூட செய்திருக்கிறேன். எத்தனையோ மேடைகளில் எல்லாரும் கர்ணனை பேசுகிற போது கொடை வள்ளல் கொடை வள்ளல் என்றுதான் பேசுகிறோமே தவிர யாருமே அன்றைக்கு அவனை அவமானப்படுத்திய போது எல்லோரும் சொன்னார்களே அந்த வார்த்தைகளை யாருமே பேசுறதில்லை என்றால் கர்ணன் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்படுகிற போது, புறக்கணிக்கப்படுகிற போது, எல்லோருமாக சேர்ந்து கொண்டு உங்களை கேலி ஏளன விண்டல் செய்கிற போது கர்ணனை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். என்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், அதுல நான் ஜெயிப்பேன், அதுல நான் பேர் வாங்குவேன், அதுக்கு நான் உதாரணமா இருப்பேன். அப்போது என்னை கேலி செய்த அத்தனை பேரும் என்னை வியந்து பார்ப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். இதை கேட்ட பிறகு கர்ணன் நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கொடை வள்ளல் கர்ணன் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும், தானம் கொடை என்றாலே அதற்கு உதாரணம் கர்ணன் தான் என்றால், அன்றைக்கு அவன் தான் சந்தித்த அவமானத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று யோசித்தான், அதிலே அவன் ஜெயித்தான். ஆகையால் நண்பர்களே, கர்ணன் என்கிற இதிகாச கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மகத்தான பாடத்தை நம் மனதிற்குள்ளே எடுத்துக்கொண்டு கர்ணனை போல நாமும் நம்முடைய தனித்தன்மை எதுவோ அதிலே ஜெயித்து காட்டுகிற போது நம்மை அவமானப்படுத்திய அத்தனை பேரும் நம்மிடம் வந்து சேர்வார்கள் என்பதை சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.
உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கள். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்று சொன்ன கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வார்த்தைகளை முன்வைத்து நான் தலைப்பு கொடுத்தேன், மொழி எனும் சிறகு என்று தலைப்பு தந்தேன். சாதாரணமாக எந்த பேச்சாளரையும் அவர் ஆணாக இருக்கின்ற ஒரு நிலையில் இவர் ஆண் பேச்சாளர் என்று சொல்லுவதில்லை. பெண் பேசுகின்ற பொழுது மட்டும் பெண் பேச்சாளர் என்று சொல்லுவது வழக்கம். அதே போல் ஒரு கிறிஸ்துவரோ அல்லது சமண மதத்தை சார்ந்தவரோ ராமாயணத்தை பேசினால் அதை குறிப்பிட்டு சொல்லுவது இல்லை. இஸ்லாம் மதத்தில் இருந்து வந்திருக்கின்ற காரணத்தினால் இவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் என்று சொல்லுவது வழக்கம். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லுவதற்காக மொழி எப்படி பயன்படுகிறது என்று யோசிக்கிறேன். தமிழ் அற்புதமான மொழி, தாய்மொழி இருக்கிறதே அது எல்லா தாய்மொழியும் அற்புதமானதுதான். அது யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் சுவையானது, இனிமையானது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் உள்ளன்போடு சொல்லுகிறேன், புத்தியோடு சொல்லுகிறேன், எல்லா தாய்மொழிகளை விடவும் உயர்ந்தது தமிழ் மொழி. அதற்கு ஒரு காரணம் உண்டு. எல்லா தாய்மொழியும் பேசினால் இனிமையாக இருக்கும், தாய்மொழியாம் தமிழ் மொழிதான் மற்றவர்கள் பேச கேட்டாலும் இனிமையாக இருக்கும். ரசூல் கம்ஸ்தேவ் என்கின்ற ரஷ்ய கவிஞன் இப்படி சொன்னான் தாய்மொழியை பற்றி. செத்துக்கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று பேசுவார். மொழி நமக்கு உயிர் தருகிறது, தமிழ் மொழி நமக்கு சிறகு தருகிறது. இந்த உலகம் என்கின்ற வானத்தை நீந்தி கடப்பதற்கான சிறகை தமிழ் மொழி நமக்கு வழங்கி இருக்கிறது. நான் இப்படி சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன். எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். இதை நான் மொழியறிந்த காலத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். வீட்டில் நான் பேசுகின்ற மொழி உருது, மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி, பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமலேயே நான் கற்றுக்கொண்ட மொழி ஹிந்தி. உலகத்தில் பயணம் செய்ய தொடங்கிய பொழுது வலுக்கட்டாயமாக தெரிந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தெரிந்து கொண்ட மொழி ஆங்கிலம். என் தாயின் மணி வயிறும் நான் பிறந்த மண்ணும் எனக்கு தந்த மொழி தமிழ். நான் சில மொழிகளை அறிந்து வைத்திருப்பதனால் சொல்லுகிறேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவ்வளவு இனிமையான இந்த மொழி. நாம் எல்லோருமே தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகிறோம், அப்படித்தானே? எத்தனை ஆண்டுகளாக பாடுகிறோம்? அவரவருடைய வயதிற்கு ஏற்ப நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியிருக்கிறோம். 5 வயதிலிருந்து பாடுகிறோம். வாரத்தின் முதல் நாள் கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் போடுகிறார். இறை வணக்கத்திற்கு கூட உட்கார்ந்திருக்கலாம், தமிழ் வணக்கத்திற்கு உட்கார்ந்திருக்கலாகாது. எழுந்து நின்று அதற்கு மரியாதை செய்ய வேண்டும். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நாம் பாடுகின்ற பொழுது நம்மில் எத்தனை பேர் அர்த்தம் தெரிந்து பாடுகிறோம் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணியம் என்கின்ற நாடகத்திற்காக எழுதிய பாயிரப் பாட்டு, அந்த பாடல்தான் தமிழ் மாநிலத்தின் மாநில பாட்டாக, தமிழ்த்தாய் வாழ்த்தாக அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்களால் சொல்லப்பட்டது. அதை நாம் இப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்க, 12 காலமாக பாடிக்கொண்டிருக்க கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு பொருள் நம்மில் பல பேருக்கு தெரியாது. ஒரு மொழியை மிக ஆழமாக உணர்கின்ற பொழுது, உணர்ந்து பேசுகின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பேரின்பம் என்பது வெறும் உச்சரிப்பினால் கிடைத்து விடாது. நாமும் அரபியிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரங்களை சொல்லுகிறோம், பொருள் புரிந்து சொல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய பேரானந்தம் என்பது பொருள் தெரியாமல் சொல்லுகின்ற பொழுது வருவது இல்லை. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில், என்ன அர்த்தம்? நீர் நிறைந்த ஆறை தன் நகத்திலே கொண்டிருக்க கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பரத கண்டம். அந்த பரத கண்டத்திலே நெற்றி பகுதி இருக்கிறதே, தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடநல் திருநாடும், அதில் அவள் வைத்திருக்கிறாளே பொட்டு, அதுதான் தமிழ். அந்த தமிழ் இந்த உலகமெல்லாம் பரவி அந்த வாசனை போல் இந்த உலகமெல்லாம் பரவுகிறதே, அப்படிப்பட்ட தமிழ் பெண்ணே நீ வாழ்க என்று பேசுகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை. இப்படி ருசித்து அதை புரிந்து பாடி பாருங்கள், ஆயுள் பெருகும். நமக்கு மட்டுமல்ல, தமிழுக்கும் ஆயுள் பெருகும். மொழி என்பது ஒரு சிறகு. எனக்கு ஒரு இன்னொரு ஒரு மொழி தெரியும் என்பதற்காக சொல்லுகிறேன், இன்னொரு ஒரு மொழியை கற்று வைத்திருப்பது என்பதே வேறு ஒரு உடல் பெற்று அதற்குள் உயிர் இயங்குவதற்கான வாய்ப்பை பெறுவது போல். சுகமானது. ஹுதீ கோ கர் புலந்த் இத்னா ஹர் தக்தீர் சே பஹலே குதா அப்னே பந்தே சே குத் பூச்சே பதா தேரி ரஜா க்யா ஹை என்கின்ற அல்லாமா இக்பாலினுடைய கவிதையை நான் பொருள் புரிந்து புரிகின்ற பொழுது எனக்கு வானம் வசப்படுகிறது. ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை படைக்கக்கூடிய இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இதற்கு மேல் நான் எப்படி எழுத? இப்படி கேட்கணுமா? இப்படி அல்லாமா இக்பால் எழுதுகிறார். மொழி இருக்கிறதே, அது நமக்கு சிறகு தருகிறது. இந்த உலகம் என்கின்ற வானத்தை முழுமையாக அளந்துவிட துடிக்கின்றவர்களுக்கு மொழி என்பது உண்மையில் சிறகுதான். நான் திராவிட வரலாறை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இல்லை. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் ராமாயணத்தை எதிர்த்தார்கள். அவர்களுக்கு கொள்கை சிக்கல், அதனால் எதிர்த்தார்கள். ஆனால் ராமாயணத்தை எதிர்த்தவர்களால் கூட கம்பனை எதிர்க்க முடியவில்லை என்பதுதான் கம்ப ராமாயணத்தின் வெற்றி. பாவேந்தர் பாரதிதாசனார் சொல்லுகிறார், டி கே சி அவர்களை எதிர்த்து ஒரு கவிதை எழுதுகிறார் பாரதிதாசனார். டி கே சி அவர்கள் கம்பனில் இருக்கக்கூடிய 12,000 பாடல்களில் 6,000 பாடல்களை நகர்த்திவிட்டு இது எல்லாம் பிற்சேர்க்கைகள், இது கம்பனியுடைய பாட்டு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பாவேந்தர் பாரதிதாசனார் திராவிட இயக்கத்திற்கான மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர். அவர் எழுதுகிறார், கம்பனில் முக்கால் பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம், படித்தால் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆளில்லையோ? தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று எழுதுகிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். யாராக இருந்தாலும் நான் ஒன்றை யோசித்து பார்க்கிறேன், இந்து தர்மத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு ராமன் கடவுள். அந்த ராமனின் பெயரால் கழகங்கள் இல்லை தமிழகத்தில். ராமனை பாட்டுடை தலைவனாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பனுக்குத்தான் கழகங்கள் உண்டு. ஏனென்றால் இறை வழிபாட்டில் மட்டுமல்ல, இறை வழிபாட்டை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியங்களின் மீதும் காதல் வைத்திருக்கின்றவர்கள் தமிழர்கள் என்பதற்கு கம்பன் கழகங்கள் ஒரு சாட்சி. ருக்மணி அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், 12 மாதமும் கம்பன் கழகங்கள் இருக்கும் தமிழகத்தில், இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், தமிழ் அறிந்து தமிழை ருசிக்கக்கூடிய அந்த வேளைகளில் கம்பன் கழகங்களில்தான் என் பாதம் படிந்து அந்த கம்ப ராமாயணத்தை படித்து படித்துத்தான் தமிழ் மீது ருசி கண்டவள் நான். சாதாரண போதை இல்ல ராமாயணங்கிறது, இலக்கிய போதை. டி கே சி தான் எழுதுவார், கம்பனை மட்டும் ரயில் பயணங்களில் எடுத்துவிடவே கூடாது, திண்டிவனத்தில் இறங்க வேண்டிய நான் விழுப்புரத்தில் இறங்கினேன். அவ்வளவு போதை. நான் யோசித்து பார்க்கிறேன், உமர் கையாமின் பாடலை தமிழ் படுத்திய ஒரு மாபெரும் புலவன் உமர் கையாமின் பாடலில் எழுதியிருந்த சொல்லை எப்படி மாற்றுகிறான் பாருங்க. அந்த வரி ஒன்று உண்டு, கையிலே ஒரு கவிதையோடு ஒருவன் வெயில் காண நிழலிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு கவிதையை வாசிப்பதாக உமர் கையாம் எழுதியிருப்பார். A words in his hand என்கின்ற சொல் வரும் உமர் கையாமுக்கு. அதை எழுதிய தமிழ் புலவன் எப்படி எழுதினான் தெரியுமா? வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டுன்னு எழுதுவான். கையில கம்பன் வைத்திருப்பதும் கையில மதுக்கலசம் வைத்திருப்பதும் ஒன்றுதான் என்று எழுதுகிறது தான் அந்த போதை என்று நான் சொன்னது. கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்லுவார் ராமாயணத்தை பற்றி, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதையை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. மதுக்குடத்தில் அள்ளி போட்டாங்களா? அப்படிப்பட்ட ருசி மிகுந்த இலக்கியம் கம்பராமாயணம். ருக்மணி அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள், உரைகளை தேடி வாசிக்காதீர்கள். நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலத்தில் தமிழுக்குன்னு ஒரு நோட்ஸ் வருங்க, அந்த நோட்ஸுக்கு கோனார் நோட்ஸ்னு பேரு. எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, இந்த கோனாறு நாடாறு செட்டியாறு இவங்க எல்லாம் வேணாம். மூல நூலான கம்ப ராமாயணத்தை படித்து படித்து நீங்கள் தெளிவு கொள்ளுங்கள். படித்த காரணத்தினால் சொல்லுகிறேன், பொருள் புரிந்து படிப்பது என்பது நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான மருந்தை அந்த இலக்கியங்களின் பொருள் நமக்கு கிடைக்கும். யாரோ ஒருவர் சிந்தித்த விஷயத்தை அந்த பாடலில் வைத்து சிந்திப்பது அல்ல ருசி. அந்த பாடலுக்கு என்று ஒரு தனி ருசி உண்டு. அந்த கவி உலத்தை தேடி வாசிக்கக்கூடிய வாழ்க்கை வாய்ப்பு நம் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும். கம்பனை நான் வாசிக்கிறேன், நான் பறந்து இந்த உலகத்தை அளப்பதற்கான சிறகுகளாக நான் கொண்ட சில வார்த்தைகளை தேடி உங்களுக்கு தர விழைகிறேன். என் சிறகிலே இறகுகளை சொருகியவன் கம்பமா கவி, எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு இறகுகளை சேர்த்து கொண்டு நான் பறந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நுட்பத்தை சொல்லி நான் கம்பனின் மொழி அழகை, கம்பன் தருகின்ற மொழி எனும் சிறகை வைத்து உங்களுக்கும் அந்த வான உலாவை அறிமுகம் செய்கிறேன். தமிழுக்கு என்று ஒரு மரபு உண்டு பெருமக்களே. நேத்து கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வயதான 90 வயசு பாட்டி, அவகிட்ட கேக்குறாங்க உன் தாத்தா பேர் என்னன்னு. அந்த பாட்டி சொல்ல மாட்டேன்னு கொஞ்சுதுங்க, சொல்லவே மாட்டேங்குது. ஏன் உனக்கு தாத்தா பேர் தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லு, கழுத்தை அறுத்து போட்டாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டாரு இந்த பேரை. பாட்டி சொல்லிச்சு புருஷன் பேர சொல்லப்படாது. 90 வயசு பாட்டி சொல்லுது, வீட்டிலே இருக்கக்கூடிய தலைவனுக்கு கணவனுக்கு அவ்வளவு மரியாதை என்றால், அந்த நாட்டை ஆண்ட மன்னன் இருக்கான்ல அவனுக்கு பெயர் இறைவன். இறைவன் இருந்த வீடு கோ இருந்த இல், கோவில் என்று அழைத்தவர்கள் நாம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது தமிழ் மரபு. மன்னன் தான் உயிர், மக்கள் உடல், இது தமிழ் மரபு. இந்த தமிழ் மரபிற்குள் பயணம் செய்கின்ற கம்பன் வித்தியாசமான ஒரு சிந்தனையை கொடுத்து நம்மள அப்புறம் பறக்க விடுறோம் பாருங்க. ஒன்று பறக்கணும்னாலே அது முதல்ல புடிபட்டு இருக்கணும், அப்புறமா தான் பறக்க முடியும். இல்ல சும்மா இருக்கணும், அப்புறமா தான் பறக்க முடியும். பறத்தல் என்பது அந்த வினாடியில் ஏற்படுகின்ற அனுபவம். எப்படி கொடுக்கிறாரு பாருங்க அந்த அனுபவத்தை. தசரதனை அறிமுகம் செய்த கம்பன் சங்க இலக்கியங்களை வாசிக்காமலா இருந்திருப்பான்? மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது தெரியாதா? தெரியும். தெரிந்து கொண்டு சொன்னான், உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். மாத்திரம் பாருங்க, மன்னன் உயிர் மக்கள் உடல் என்கின்ற சிந்தனையை மாற்றி மக்கள்தான் உயிர், மன்னன் உடல் மட்டும்தான் என்பதனை ஜனநாயகத்தை முதல் முதலில் பேசிய மகா கவி கம்பன். நான் திளைத்து திளைத்து பார்க்கிறேன் அவனுடைய வார்த்தைகள். இந்த தமிழ் இருக்கீங்க ரொம்ப ரித்தமா வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட எப்பவோ ஒரு ப்ரோக்ராம்ல குறவஞ்சிய பேசி இருக்கிறேங்க. அது உலகமெல்லாம் போய் அத்தனை ரசிகர்களை ஏற்படுத்தி இருக்கு. நான் எழுதல, அத திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய அந்த பாட்டை சொன்னதனால் எனக்கு புகழ், எழுதியதனால் அவனுக்கு புகழ், அதை சொல்லுவதனாலும் மற்றவர்களுக்கு புகழ் என்கின்ற உயர்நிலைதான் தமிழ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உயர்நிலை. அந்த கம்பனுடைய ஒரு பாட்டு பாருங்க, நான் திளைத்து திளைத்து யோசிச்சு யோசிச்சு சில சொற்கள் நம்மள மயங்க வச்சிருங்க. சில சொற்களை அவங்கதான் எழுத முடியும். அது அந்த கவிஞர்களுக்கே உரிய சிக்னேச்சர் கையெழுத்து. ஒவ்வொரு பாட்டிலையும் கையெழுத்து போட்டு பாருங்க கம்பர். கண்ணதாசனுடைய பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு எல்லாம் நீங்களும் நானும் கூட தான் எழுதலாம். உங்களால என்னால எழுத முடியாத ஒரு மின்னல் வரிய போடுவான் கண்ணதாசன். அப்பதான் கண்ணதாசன் சிம்மாசனத்தில் உட்கார்கிறான். நான் அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன் எப்பவுமே, அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு கையெழுத்து போடுற பாட்டு சொல்றேன். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே. நீங்களும் நானும் எழுதலாம், இன்னும் பெருசா கம்ப சூத்திரம் இல்ல, இங்க கூட அவன் தான் வரான் பாருங்க. இந்த கம்ப சூத்திரங்கிறத நான் சொல்றேன். மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே, இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி நடந்த கலை அன்னமே. எழுதலாங்க, உங்களால என்னால எழுத முடியாத வரி எது தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. எழுத முடியாது, அது அவனால மட்டும்தான் எழுத முடியும். இந்த சிந்தனைக்குள் நம்மளால போகவே முடியாது. இதுதான் கவிஞர்களுடைய தனித்துவம், பட்டுக்கோட்டையின் தனித்துவம் உண்டு. குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அவன்தான் எழுத முடியும், நான் நீங்களை எழுத முடியாது. அவனுக்கே உரிய கவிஞர்களுக்கே உரிய அந்த கையெழுத்து இருக்குல்ல கம்பன், ஒவ்வொரு பாட்டிலையும் போடுவாங்க. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க, குண்டல்கள் முழவின் எங்க குவளைகள் கண் விழித்து நோக்க, தென் திரை எழுனி காட்ட தேன் பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாடும் மருதம் வீற்றிருக்கும் மாதோ. என்ன சொல்லாடலுங்க இது, யாழ்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் புரியாதா? தேன் பிழி மகர யாழம், தேனை புழிஞ்சி புழிஞ்சா எப்படி வருமோ அந்த சொட்டு அந்த யாழ்ல இருக்க இசையா. இப்படிங்கிறாங்க கம்பன். கம்பனுடைய சூத்திரம் என்ன தெரியுமா? அந்த அம்மா ஏன் தெரியுமா நமக்கு சொல்லிட்டு போனாங்க, கம்பராமாயணம் படிங்க, முழுக்க படிங்க, முழுக்க படிங்கன்னு. கம்பன் சூத்திரமாக ஒரு விஷயத்த சொல்றான். சூத்திரம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ, வெறும் கயிறுங்க, வெறும் கயிறு, கீழே கடந்தா கயிறு. ஏத்தி கருத்து ஏத்தித்து கையில கட்டுனா கங்கணம், கருத்து ஏத்தி கழுத்துல கட்டுனா தாலி, கருத்து ஏற்றி இடுப்புல கட்டுனா காப்பு. கருத்து ஏற்றப்பட்டால் வெறும் கயிறு சூத்திரமாகும். வெறும் சொல் கருத்து ஏற்றினால் மந்திரம், வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம், வெறும் பேச்சு கருத்து ஏற்றினால் சத்சங்கம், வெறும் பயணம் கருத்து ஏற்றினால் புனித பயணம், வெறும் கூடம் கருத்து ஏற்றினால் வழிபாட்டு தலம். கருத்து தாங்க ஏற்றப்படணும். கம்பனில் ஒவ்வொரு பாட்டிலும் கருத்து ஏற்றப்பட்டிருப்பதனால் அது கம்ப சூத்திரம். சாதாரணமா புரியாது, படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு ஒரு பாட்டுல பூட்டு போடுவாங்க, அந்த பூட்டினுடைய சாவிய எடுத்து 10,000 பாட்டு இருக்குல்ல அதுல கலைச்சி விட்டுருவான். நீங்க அந்த 10,000 பாட்டுல தேடி கண்டுபிடிச்சு அந்த சாவிய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பாட்டை திறந்துடலாம். அதனால்தான் சொல்றோம், மத்தவங்க பேசுறத மட்டும் கேட்டுட்டு கம்பனை புரிந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது அவர்கள் புரிதல், ஒவ்வொருவரும் நமக்கான புரிதலை நாமே முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். நான் அப்படி ஒரு பூட்டு ஒரு சாவியை சொல்றேன், நான் கண்டெடுத்த ஒரு பூட்டு, நான் கண்டெடுத்த ஒரு சாவி. ராமன் இருக்கால என்ன, நானே ஒரு வார்த்தையில சொல்லிப்பேன், எப்பவுமே நான் ராமன் அம்புன்னு சொல்லுவேன். என்ன நானே நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு குறிப்பு. ஏன்னா ராம நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், போய் அடிச்சுட்டு அங்கேயே இருக்காது, தான் இடத்துல வந்து உட்காந்துரும். எங்க போனாலும் வந்த வேலை முடிஞ்சுதா திரும்பி நம்ம இடத்துக்கு போயிடணும். என்ன நானே என்ன ராம நம்புன்னு சொல்லுவேன். ராம நம்புக்கு ஒரு ஒரு தன்மை உண்டு. இந்த ராம நம்புக்கான இந்த தன்மை இருக்கு இல்லையா, இந்த தன்மையை நான் அறிந்து கொண்ட ஒரு இடம். சொல் இருக்கு இல்லையா, சொல் நிறைய பேர் காயப்படுறது எதனாலன்றீங்க, அடுத்தவங்க சொல்றதுனால மட்டும் இல்ல, நாம சொல்லிட்டு நாமளே காயப்பட்டுருவோம். அதனாலதான் வள்ளுவன் சொன்னான், யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோக அப்பர் சொல்லிடுக்கப்பட்டு, அதே சொல்லால அவமானப்படுவடான். சொல் சொல் சூத்திரம், சொல் மந்திரம். இந்த நாக்குக்கும் மூளைக்கும் கொஞ்சூண்டு தூரம் தாங்க, 6 இன்ச். டிராவல்ல பெசக கூடாது. சொல் கம்பனுக்கு பெசகவே பெசகாதுங்க. நான் அறிந்து வாசித்ததில் ஒரு சொல் கூட பெசகாத 3 பேரை தலை நிமிர்ந்து நான் 3 பேரை சொல்றேன். என் அனுபவம், என்னுடைய சிற்றறிவு தான், என் அனுபவத்தை தான் சொல்லுகிறேன். கம்பன் வள்ளுவனை விட்டுருங்க, அவர் அவர் அவுட்ஸ்டாண்டிங் தெய்வ வள்ளுவன், அவர் காம்படிஷனுக்குள்ள வரமாட்டார், அவர் எங்கேயோ நிக்கிறார். கம்பன் மகாகவி பாரதி பாவேந்தர் பாரதிதாசனார் பெசகவே பெசகாதுங்க. எந்த நோக்கத்துல பேசுறாங்களோ அந்த நோக்கத்தை ஒரு சொல்லு கூட நீங்க எடுக்க முடியாது. பிரமாதமா எழுதுவாங்க. சொல் ரொம்ப முக்கியம். இந்த சொல்லை கம்பன் பயன்படுத்துகின்ற இடம் ராமனுடைய அம்புக்கு. தாடகையை வதம் செய்கிறான் பூட்டு, நான் சொல்ல போறது தாடகையை வதம் செய்கிறான் ராமன். கம்பன் பாட்டெடுக்கிறான், அம்பு விட்டுட்டான், வேகமா போச்சு அம்பு, போய் அந்த அம்மாவை கொன்றுச்சு. இவ்வளவுதான் மேட்டரே, இவ்வளவுதான். ஆக்சுவலா ராமன் கதையெல்லாம் துணூண்டு கதைங்க. இந்த மதுரையில் ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா, விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன் இருக்கிறாங்க இன்னும் மேடையில நிகழ்ச்சிகள். இப்ப எல்லாம் நான் பாக்குறது இல்ல, பிரமாதமா பேசுவாங்க. பாண்டிச்சேரி கம்பன் விழா, நான் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன், முதல் மேடை எனக்கு, நான் முன்னால உட்காந்துருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு நவநீதம் சார், நான் பெருசா ராமாயண ராமாயணன் 10,000 பாட்டுங்கிற இந்த எலுமிச்சபழத்தை தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுவோம் போ அப்படின்னாரு. எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க, சொல்லிட்டாருங்க. அதான் அதான் என்னுடைய அதிர்ச்சிக்கு காரணமே அதான், சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு தெரியுமா, எல்லாரும் பாருங்க ராமாயணத்தை சொல்லி போட போறவன், எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க. நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தோம். எலுமிச்சபழத்தை தூக்கி போட்டார் மனுஷன், விட்டாம் பாராம அம்புன்னு சொல்லிட்டாரு முதலிய அவரு. அம்பு விட்டாம் பாராம செத்தாம் பார் ராவணன், அவ்வளவுதானே ராமாயணம், அவ்வளவுதானே. நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்து இடை நிகழ்ந்த தோமரு மா கதை அப்படிம்பார் கம்பர். ராமனுடைய வாழ்க்கை இருக்குல்ல நடுவுல இடையில நடந்ததுதான்டா ராமாயணம் அப்படிம்பார். ராமன் அம்பு பூட்டிட்டான், அம்பு விட்டுட்டான், அது போய் தாடகைய கொன்றுச்சு, இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான். பாட்டு பாருங்க, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம், சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். சொல் மாதிரி இருந்துச்சான், சூடா இருந்துச்சான், வேகமா இருந்துச்சான். ஏ அப்பாடி, பொம்பளைங்களுக்கு சொல்லவா வேணும், ஒரு சொல் போதுங்க இருக்கிய முடிஞ்சு போச்சுங்க, வாழ்க்கைய முடிஞ்சு. சிலது சொல்ல கூட சொல்லாதுங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒரு ப்ரோக்ராம்ங்க மக்கள் தொலைக்காட்சியில, நான் அத கம்பன் கழகத்துல சொன்ன, சென்னையில ஒரு அம்மா கிட்ட போய், 35 வருஷம் அந்த அம்மா குடும்பம் நடத்தி இருக்கு, உங்க வீட்டுக்காரரை பத்தி கருத்து சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுச்சு பாருங்க, 400 பக்கத்துல கூட எழுத முடியாது, ஒரே ஒரு சவுண்டு தாங்க கொடுத்துச்சு, சொல்லு கூட இல்ல. முடிஞ்சதுங்க. ரெண்டு பிள்ளைங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. முடிஞ்சதா, சொல் சொல் சூடா போச்சு, வேகமா போச்சு, சொல் மாதிரி போச்சு. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம், அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். யாரு கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால், இந்த கம்பனுக்கு இருக்கிற மாதிரி எப்பா, அவன் கரிய செம்மலாம், அவன கருப்பு தான், இந்த அம்மாவும் கருப்பு தான். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என் மருமக அட்டை கறி, என் பொண்ணு நாவல் பழ நிறம், இதே சொல்லுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அது அப்படி சொல்லுவாங்கல்ல கம்பன் பாருங்க, கரிய செம்மல் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதல். அல்லுன்னா அல்லும் பகலும் சொல்லுவாள், அல்லுனா இருட்டு. அவன் கரிய செம்மல் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுவதலும், வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சினில் வைரம், வைரம்னா நம்ம போட்டிருக்கோமே அந்த வைரம் இல்லையா, மரத்தை பாத்தீங்கன்னா மரத்துக்கு நடுவுல பாஞ்சிருக்கும் தெரியுமா, அதான் வைரம் பாஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் போச்சுன்னா அது கல்லாயிரும், வைரம் பாயிரதுன்னு பேர் அதுக்கு. அதுதான் கரியாயிரம், அதான் வைரமா சொல்றாரு பாருங்க. கரிய செம்மல் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சினில் வைரம் பாய்ஞ்சு கல்லு மாதிரி இருந்துச்சான். அந்த நெஞ்சில தங்காது போய் புடிச்சுக்கலையா, நெஞ்சு அப்புறம் கழன்றுச்சான். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துருச்சான். இந்த மொழி பாருங்களேன், நான் பறக்கிறேங்க படிக்கும் போதெல்லாம், நான் பறக்கிறேன். அப்புறம் கழன்று கடைசியா வார்த்தை முடிச்சான், கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. கல்லாத புன் நெஞ்சத்தாருக்கு நல்லவர்கள் சொல் சொன்னால் சொல் தங்கும் பொருள் தங்காது இல்லையா. அப்படி போயிட்டு அப்படி போயிடும், இந்த பக்கம் அப்படி போயிடும், அப்படி போயிடுச்சான். இந்த பக்கத்துல இருந்தா அந்த பக்கம் போயிடுச்சான். இது பூட்டு சாவி எடுக்க போறேன். இப்போ இதே ராமன் வாலியை கொன்றான். வாலிய கொல்லும் போது அம்பு போச்சு. கம்பன் எழுதுறான், இங்க பூட்டு அங்க சாவி. கம்பன் என்ன தெரியுமா எழுதுறான், இவன் நெஞ்சு எப்படி இருந்தது, வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சு. அவன் நெஞ்சு எப்படி இருந்துச்சான், இங்க எப்படி போச்சு அம்பு, சொல் மாதிரி போச்சு, சூடா போச்சு, வேங்கமா போச்சு. வாலிய கொல்லும் போது நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, கதலி அண்ணன் நெஞ்சில் ஊசியில் சென்றது நின்றது. அவ நெஞ்சு கல்லு மாதிரி இருந்தது, அங்க கடந்துருச்சு, சூடா இருந்துச்சு, கடந்துருச்சு. இங்க அவன் நெஞ்சு வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சாங்க, கொலகொலன்னு இருந்துச்சான், ஊசி மாதிரி போச்சான். நினைச்சு பாருங்க, கல்லுல அம்பு போனா நிக்கணும், வாழைப்பழத்துல ஊசி போனா கடக்கணும். கல்லுல கடந்துருச்சு, கதலில நின்னுடுச்சு. கல்லுல நிக்கும் கதலியில் கடக்கும் விஞ்ஞானம், உங்கள் ஆன்மா கல் போல் நின்றால் இறைவனின் அம்பு கடக்கும். உங்கள் ஆன்மா மென்மையாக இருந்தால் அவனுடைய அம்பு அருளாக போய் அங்கே நிற்கும் என்பது மெஞ்ஞானம் என்பதனை சொன்னவன் கம்பன். ஒரு இடத்துல பூட்டு, ஒரு இடத்துல சாவி போடுகிறான். நான் யோசிச்சு பாக்குறேங்க, எனக்கு சொல் மீது மொழி மீது எனக்கு நிறைய கர்வம். நான் என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்லிருவேன். நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, பாவங்க, பாவமா இருக்கோங்க. உண்மையா சொல்றேன், யார் தெரியுமா ஏழைகள், பணம் இல்லாதவர்கள் அல்ல ஏழைகள், மொழி இல்லாதவர்கள் தான் ஏழைகள். நினைக்கிறத சொல்லிடணுங்க, நான் வீட்டுல சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிறேன், ஏத்துக்க மாட்டேன், புரிஞ்சுக்கிறேன், உன்னோட வாழ்கிறேனே, உன்னை நேசிக்கிறேன், புரிந்து கொள்கிறேன், அதற்காக இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்சுக்கிறது எது ஏத்துக்கிறது எதுன்னு தெரியுது பாருங்க, தெரியுது இல்ல, எல்லாருக்கும் தான் தெரியுது, சொல்ல தெரியுது இல்ல. நம்ம பல பேருக்கு எது வேணான்னு தெரியும், எது வேணும்னு தெரியுதா, மொழி தெரியாது. மொழி இருந்தால் எல்லாம் வசமாகும். கம்பனை நான் வாசிக்கிறேன், மொழியில அவன் அப்படி இப்படி போய் ஒரு இடம் சொல்றேன். கம்பன் எழுத முடியாமல் பேனாவை கீழே போட்ட ரெண்டு இடம். எழுத தெரிந்தவன் இல்லையா கம்பன், இவ்வளவு பெரியவன், அவன் போய் பேனாவை கீழே போடுவானா, அவன் கீழே போடுறான், ரெண்டு இடத்துல போடுறான். ரெண்டு இடமும் ராமனுடைய அழகு. சாதாரணமா நான் சென்னை கம்பன் கழகத்துல சொன்னேன், குழந்தை மொழி இருக்கு இல்லைங்க, அது பேரழகுங்க. இப்ப நம்ம எல்லாருமே குழந்தைகளை கொஞ்சிரோம்ல, குழந்தைகளை கொஞ்சிரோம்ல, நம்ம எத்தனை பேருக்கு ஒரு 25 சொல் கொஞ்சதுல தெரியும், கை தூக்கங்கன்னு சொன்னா சொல்ல தெரியாது. 3 சொல் சொல்லுவோம், 4 சொல்லுவோம், மேக்சிமம் 5 சொல்லுவோம், 6வது வந்து குழஞ்சிரும், அச்சச்சு புச்சிச்சு புஜ்ஜுக்குட்டி அம்முக்குட்டின்னு போயிரும். என் அம்மம்மா கொஞ்சுவாங்க, என் நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் தூங்குற வரைக்கும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவு சொல்லுவா. என் ஈரல் குலையே, என் மரகத பெட்டி, என் சந்தனமே, என் சக்கரையே, என் வாழைப்பழமே, என் கண்ணே, என்னுடைய என்ன அந்த உருது சொல், சில சொற்களை சேர்த்து சேர்த்து சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல் ஈரல் குலையே, அங்கதான் அநாகதம் இருக்குங்க, அநாகதம் இருக்கிற இடம் ஈரல் குலை. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாக்கு இங்கதான் பிடிக்கும். என் பாட்டி அந்த சொல்ல சொல்லி குழந்தைய கொஞ்சுவா. சொற்கள் நம்மிடத்தில் சொற்கள் இல்லை, பஞ்சமாகி போனது, எல்லாம் பரன் மீது இருக்கிறது. இப்படிப்பட்ட இலக்கிய விழாக்களில் எடுத்து எடுத்து பார்த்துக் கொள்கிறோம், மறுபடியும் எடுத்து அங்கே போட்டு. கம்பனை வாசிக்கிறேன், கம்பன் இரண்டு இடங்களில் எழுதுகோலை கீழே போடுகிறான். ஒன்று தோழி ஒருத்தி ராமனை கண்ட இந்த சந்தோஷத்துல நீலமாலைன்னு பேர் அவளுக்கு, ஓடி வரா. ராமன் அம்பு முறித்தான், வில்லை முறித்து போட்டான், அவன் அவ்வளவு அழகாக இருக்கிறான்னு சொல்ல வந்தவன் சொல்லவே இல்லைங்க, ஆ ஓ ஈ ஓ அப்படின்னு உளறாங்க, அப்படியே உளறான் கம்பன் ஒரு பாட்டுல. இன்னொரு பாட்டுல ராமனுடைய அழக சொல்லாம சொல்றதுக்கு வந்து முயற்சி செஞ்சு முடியாம எழுதுகொள்ள கீழே போட்டட உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வெய்யோன் வழி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ. ஐயோ அவ்வளவுதான், முடியல, அதுக்கப்புறம் போட்டான். இவன் வடிவென்பதோர் ஐயா அழகுடைய. இத வைமுக்கோ அவர்கள் ரொம்ப அழகா எழுதுவார், அதனால்தான் அந்த அம்மா சொன்னாங்க வைமுக்கோ படிங்கன்னு. அவர் என்ன சொல்றார், இந்த வெண்ண பாத்திரம் இருக்குல்ல, வெண்ண பாத்திரம், அதை வந்து உரியில வச்சு தொங்க போட்டிருப்பாங்களாம், கீழேதான் இருக்குமா வெண்ண, அதுக்கு மேல ஒரு சட்டி, அதுக்கு மேல ஒரு சட்டி, அதுக்கு மேல ஒரு சட்டி வச்சிருப்பாங்க. கீழந்து வர்றவன் முதல்ல எந்த சட்டி எடுக்கணும், மேல் சட்டி எடுக்கணும், அது காலியா தான் இருக்கும், மேல் சட்டி எடுத்துட்டான், மையோ அடுத்த சட்டி எடுத்துட்டான், மரகதமோ அதற்கு அடுத்த சட்டியே எடுத்துட்டாங்க, மறிகடலோ கீழே இருக்கிற ஒரு சட்டிக்கு மேல ஒரே ஒரு சட்டி தான் இருக்கு, மழை முகிலோ எடுத்துட்டாங்க, உள்ள வெண்ணெய் இருக்கு, இதோ கை போடலான்னு பார்த்தா ஏறின ஏணி சரிக்கிருச்சிங்க. ஐயோன்னு கீழே விழுந்து இவன் வடிவென்பதோர் அழகா அழகுடையான்னு போயிட்டான். அப்படியும் வர வைமுக்கம் பேரழகு நம் மனங்களை ஆறுதல் படுத்துகின்ற இடம் இலக்கியம் மட்டும்தான். நல்லா ஞாபகம், குழந்தைகளினுடைய ரசனையை மாற்ற வேண்டும் என்றால் அவர்களை இலக்கிய நோக்கத்திற்கு பால் ஒரு தலைமுறை அந்த தலைமுறையை செலுத்தி ஆக வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எனக்கு இங்க மகிழ்ச்சி என்ன தெரியுமா, சில இளைஞர்களும் வந்திருக்கிறார்கள். ருசியை அறிமுகம் செய்து விட்டால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்களை அந்த ருசியை அறிமுகம் செய்யக்கூடிய இடம் சில இடங்களை நான் பாக்குறேன். முக்கியமா சமீபத்துல பாகுபலின்னு ஒரு படம் வந்தது தெரியுமா, எல்லாரும் பாத்தீங்களா அந்த படம்? என்னை தன்னுடைய மகளோடு என்னை அழைத்து செல்கிறேன் என்று எனக்கு வாக்குறுதி தந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பார்க்கவே இல்ல, இறந்துட்டார். அந்த படத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை தான் யோசிப்பேன். அவர் சொல்லுவார், தமிழ் இலக்கியத்தை படிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு இந்த காலகட்டத்தில் இப்படி எழுதவே முடியாதுங்க, இப்படி எடுக்கவே முடியாது பருவின்னு சொன்னார் என்கிட்ட. அதற்கு சான்றை நான் சொல்லுகிறேன். அதற்கு வசனம் எழுதினார்ல மதன் கார்கி, அவர் ஆனந்த விகடன்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த படத்தை எடுத்தவர் ராஜ் மௌலி, அவர் தெலுங்குக்காரர். தமிழ் ஏன் இவ்வளவு உயர்வாக இருக்கிறது தெரியுமா? எந்தெந்த தாய்மொழி கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தன்னை தமிழோடு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவும் தான். அது வேற மொழிக்காரர்களையும் வசீகரிக்கும். தமிழுக்கு அந்த அந்த செம்மை உண்டு. செம்ம மொழி அது. அந்த செம்ம மொழிதான் செம்மொழி. செம்ம அப்படிங்கறதே செம்மை என்பதற்கான திரிபுதான். பாருங்க, அவர் எழுதுறார், மதன் கார்கி போய் ராஜ்மௌலியை சந்திக்கும் பொழுது ராஜ்மௌலி சொன்னாராம், நீ இந்த படத்துக்கு டயலாக் எழுதும் பொழுது ஒரு வேலை செய்ய. என்ன செய்யலாம்? இந்த கம்பராமாயணத்துல அயோத்தி படலத்தை எழுதும் பொழுது கம்பன் எழுதின மாதிரி நீ எழுதணும். என்னங்க அது? அப்படி என்ன எழுத்த நீ அங்க படிச்சேன்னு சொல்லிட்டு மதன் கார்கி கேட்டிருக்கார். ராஜ்மௌலி சொன்னாராம், பதிவு இருக்கு. ராஜ்மௌலி சொன்னாராம், அயோத்தியில் வீரர்களின் அம்புகளும் கன்னி பெண்களின் கண்களும் குறித்த போவதே இல்லை. கரெக்டான இடத்துக்கு போய் உட்காருமா, ரெண்டும் அப்படி எழுதுவாராம். அப்படி சொல்லிட்டு சொன்னார், நான் அந்த படத்தை பார்த்த பிறகு முடிவு செய்தேன். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை தமிழ் சூழலோடு அவர்கள் சேர்த்து எடுத்திருக்கிறார்கள் என்றால் யுத்தகாண்டத்தை படிக்காமல் அந்த மாபெரும் படத்தை எடுத்துவிடவே முடியாது. யுத்தகாண்டத்தை படித்து பாருங்க. நான் இந்த மொழியனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசும்பொழுது சொன்னேன், எனக்கு சாய்ரா பானுன்னு ஒரு ஃப்ரெண்டுங்க, ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கும் போது அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அது பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப், அது அடாவடித்தனமான ஃப்ரெண்ட்ஷிப். அவ என்ன விட்டு போவே மாட்டா. ஒரு நாள் அவ ஒரு கேள்வி கேட்டுட்டா, சுல்தானா என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. பசுமையா இருக்குங்க, அஞ்சாவது படிச்சிட்டு இருக்க நான், பிடிக்குமே என்ன? அடுத்த கேள்வி கேட்டாலே எவ்வளோன்னா, நீங்க எல்லாம் உங்களை கேக்குறேன் நானு, உங்க குழந்தைய உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், உங்க வைஃபா உங்க ஹஸ்பண்டா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், உங்க ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், உங்க குருவா குருவா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிலாம் யோசிச்சா பேசினா என்னங்க பேசுவீங்க, எவ்வளவு சொல்வீங்க, எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்களேன். சார் சொல்லிட்டார் இவ்வளவு பிடிக்கும்னு. பாருங்க குழந்தை மனம் எப்படி போகுது பாருங்களேன். டக்குன்னு அந்த குழந்தை மனசுக்கு பட்டவர், இவ்வளவு பிடிக்கும் உன்ன, பத்தலையே, ரொம்ப குறைச்சலா இருக்கு. நான் எப்படி சொன்னேன் தெரியுமா, தாயரா உன்னை எனக்கு ரொம்ப மூணு நாளுக்கு அப்புறமா பா சொல்ற, அவ்வளவு பிடிக்கும். குழந்தை மொழி ஆற்று மணல் மிதித்து நடக்கிறோம் நாம், வீடு கட்டுகிறது குழந்தை, வீட்டிற்கு வெள்ளையடித்தேன் அழுதது குழந்தை, அதில் அது கீறிய சித்திரங்கள். பெருமழை இரவு படுக்கையில் நான் பெயரன் கேட்டான், தாத்தா காக்கா எங்கே தூங்கும், குழந்தை மொழி. அந்த குழந்தை மொழியில் எழுதுகிறான் கம்பன். பர்வின் சுல்தானா 10 வயதில் இருக்கின்ற பொழுது சொன்னது கம்பன் 10ஆம் நூற்றாண்டிலே எழுதி வைத்தது. ஞானிகளும் கவிஞர்களும் குழந்தைகளும் ஒரே மாதிரியாகத்தான் சிந்திக்கிறார்களோ? யோசித்து பார்த்தால் உண்மை என்றே தோன்றுகிறது. கும்பன் அப்படி நிக்கிறாங்க, கும்பகர்ணன் எவ்வளவு பெருசா இருப்பான் தெரியுமா? பேச்சாளர்கள் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க, படிச்சு பாருங்க. ஒரு பாட்டு இருக்குது, ஆனா பாட்டு மட்டும் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கோங்க. அன்னைக்கு நாள் முழுக்க புரியணுமே. காதுல அவனை எழுப்புறாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான், காதுல உலகடிச்சு எழுப்புறாங்க. அப்படி ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போன்ற விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். பாட்டு அதுல அடுத்த பாட்டு, ஒருத்தன் கப 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 கபன்னு உள்ள ஓடுறான், ஒருத்தன் உள்ள ஓடுறான் எங்க காதுக்குள்ள ஓடுறான். இன்னொருத்தன் கேட்டான், எங்கடா ஓடுறேன்னு. போறவன் சொல்றான், டே என் யானையுடைய அங்குசத்தை விட்டுட்டேன்டா, போய் எடுத்துட்டு வரணும்டா, அது அடங்க மாட்டேங்குதுறான்றான். போடா போ, நீயாவது அங்குசத்தை தொலைச்ச, நான் யானைய தேடிட்டு இருக்கிறேன்டாங்கிறான் அவன். இப்படி ஒரு பாட்டு இருக்குங்க. என்ன பிரம்மாண்டம், சிந்திக்கிறதுக்கே இருக்கணுமே பிரம்மாண்டம். எங்க ஊர்ல எல்லாம் இப்ப வாழை இலை கூட வளர்றது இல்ல, தட்டுல காம்பஸ் வச்சு அறுத்து கொடுத்துட்டான், அவ்வளவுதான் வளருதே. சின்னதாயிடுச்சுங்க மனசு, வடை துணுண்டு இருக்குங்க, கோமா இருக்குங்க அந்த வடைய பாக்குறதுக்கு, மனசே இல்லீங்க, மனசு சுருங்கி போச்சு. கம்பன் எழுதுகிறான், இப்படி பாக்குறானா ராமன், யார் இவன்? கும்பனை கேக்குறான் அனுமன் கிட்ட, யார் இவன் கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், இங்க பாக்குறனா நான் சொன்ன ரொம் ரொம்ங்கிற சொல்லு எப்படி போடுறான் பாருங்க கம்பன். இங்க பார்த்தா கும்பகர்ணனை இங்க பாத்துட்டு இங்க பாத்து முடிய இங்க இருந்து இங்க பார்த்தா தானே ஒரு ஆளை பார்த்து முடியும். தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமா இப்படி எழுதுறாங்க கம்பன். அந்த பெருசா இருந்தானா, அந்த பெருசா இருந்த அவன் விழுந்த கதை. அவன் பேசும் பொழுது இங்க அந்த பாட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. என்ன பாட்டுங்க, நாக்கு இருக்கு இல்லைங்க, நாக்கு நாக்கால மலைய தட்டி அப்படி போடுறாங்க. ரெண்டு கை வெட்டிட்டாங்க, ரெண்டு கை வெட்டுப்பட்டுருச்சு, ஒரு கை வெட்டுப்பட்டுருச்சுங்க, ஒரு கை தான் இருக்கு. என்ன பண்ணானா, இந்த வெட்டுப்படாத ஒரு கை இருக்குல்ல, அந்த கையால வெட்டுப்பட்ட கைய எடுத்து அடிச்சானா வீரன். நாக்கால மலைய தள்ளி போடுறான், பத்தி எரியுது சிகை. அந்த சிகையால போய் எல்லா கூடத்துக்கும் நெருப்பு வைக்கிறான். அப்படி ஆடுறாங்க, கடந்து களமாடுறான், அவனை கடைசியாக கொன்று. நான் இத சொல்றேன், இப்படி எல்லாம் காட்சிகளை பார்ப்பதும் படிப்பதும் என்பதும் பேரிலக்கியங்களில் கிடைக்கக்கூட ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நான் தருகின்ற சிறகு வெறும் காட்சி சிறகு அல்ல, மனித உறவுகள், மனிதாபிமானம், மனித நேயம், மனித அறம் கொண்ட ஒரு இடத்தை நான் சொல்றேன். அவ்வளவு களமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரனை வீழ்த்தணும். அந்த வீரனை வீழ்த்தக்கூடிய அம்பு இருக்கின்ற ஒரே இடம் ராமனின் அம்பரா தூணி. ராமன் அந்த அம்பை எடுத்துட்டான், ஊட்டிட்டாங்க. கம்பன் எழுதுறான், ஒரு நாளும் ராமனுக்கு அம்பு விடுகின்ற பொழுது கை நடுங்கியது இல்லை, ஆனால் அந்த கும்பனை வீழ்த்துகின்ற அம்பு விடுகின்ற பொழுது அவன் கரங்கள் நடுங்கின என்று எழுதினான் கம்பன். மலர்க்கரம் விதிர்புற்றான் என்று எழுதுகிறான். சொற்களுக்கு என்ன பஞ்சம், அந்த சொற்களை எடுத்துக்கொண்டு பறந்து 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 போகிறேன். இந்த பொம்பளை மனசு யாருக்கும் தெரியாதும்பாங்கல்ல, கம்பனுக்கு எப்படிதான் தெரிஞ்சுதோ, கம்பன் தெரிஞ்சுக்கிட்டான் கும்பகர்ணன் செத்துட்டான். சீதைக்கு தெரியும் கும்பன் செத்தா ராவணன் சாவான் தெரியும். இப்போ முன்னால சீதை உட்கார்ந்துருக்கா, சீதை கிட்ட சொல்றாங்க கும்பகர்ணன் செத்துட்டான்னு. இப்போ எந்த சாவு செய்திக்கும் நாகரிகமானவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம் தானே, பகைவனே இருந்தாலும். அதனால் கம்பன் எழுதுறாரு, சீதை கும்பனின் சாவு செய்தி கேட்டு உள்ளுக்குள் கிளுகிழுத்தாள், உள்ள சந்தோஷப்பட்டாளாம். ஏன்னா அடுத்தது இவளுக்குதான் சொல்லி நான் ரெண்டே ரெண்டு காட்சியை சொல்லிட்டு போறேன். இந்த கெட்டவனங்களுக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்குதுங்க, விதி போல இருக்கு. விதி என்ன செய்யறதுன்னு தெரியல. மண்டோதரின்னு ஒரு அம்மா ராவணனுக்கு கிடைச்சது பாரு. ஆனா ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டோதரி மாதிரி ஒரு மனைவி இருந்தா, ராவண மாதிரி புருஷா இருந்தா, ராவணன் தான் ஃபர்ஸ்ட் சாவான் சரியா. அவன் செத்த உடனே மண்டோதரியும் சாவான். ஆனா எங்க தெரியுமா அவன் அடக்கமாவான், மண்டோதரி மேலதான். கம்பராமாயணத்தை எடுத்து படிச்சு பாருங்க, முதலில் மண்டோதரியை வைத்து நீர்க்கடன் செய்துவிட்டு அதற்கு மேல் ராவணனை வைத்து நீர்க்கடன் செய்கிறார். இந்த குறிப்பு என்னங்கிறது பெரியவர்கள் ஆய்ந்து அறிந்து கொள்க. இந்த மண்டோதரி இருக்கால, நான் இதை பேசியிருக்கிறேன் முதல்லயே, நான் இதை பேசுகின்ற பொழுதெல்லாம் நடுங்குகிறேன். கம்பனுக்கு எப்படிதான் இந்த சைக்காலஜி எல்லாம் தெரியுதோ, நான் புலகாக இந்த அடைகிறேன். ஏனென்றால் என்னால் பேசிவிட முடியாத சொற்களை அவன் பேசுகிறானே. பெண் இதையெல்லாம் பேசிவிடல் ஆகாது என்று சொல்லுகின்ற சமூகத்தில் இதையெல்லாம் பேச துணிந்தானே. கீழே விழுறாங்க, பையன் செத்துட்டாங்க, இந்திரஜித்தன் மேகநாதன். அவன் செத்தத அவன் எப்படி சொல்றா பாருங்களேன், எப்படி வந்து விழுந்தா தெரியுமா, அது விழும் பொழுது அதுக்கு முந்தின பாட்டு இருக்கு, அதை நான் வாசிக்க முடியாது. நீங்க போய் இந்திரஜித்தன் விழுவதற்கு முன்னால், இந்திரஜித்தன் மீது தாய் விழுவதற்கு முன்னால், மண்டோதரி விழுவதற்கு முன்னால் ஒரு ரெண்டு பாட்டுக்கு முன்னால ஒரு ரெண்டு பாட்டு இருக்கு, அதை படிச்சிருங்க. அந்த பெண்ணினுடைய உடம்பு இருக்கு இல்லீங்க, மார்பு இடுப்பு தொடெல்லாம் எழுதுறாருங்க. அம்மா, நான் ஒரு பெரியவங்க கிட்ட கேட்டேன், உள்ள சாவுக்கு ஓடி வந்து விழற ஒரு பெண்ணினுடைய மார்பையும் இடுப்பையும் தொடையையும் ஒரு கவிஞன் எழுதுவானா? ஏன் எழுதுனா, அவ ஓடி வரா, ஓடி வந்து தம் பையன் மேல எப்படி விழறா தெரியுமா, தலை மேல் சுமந்த கையல், தலைக்கு மேல வச்சிருக்கா, தலை மேல் சுமந்த கையல் தழலின் மேல் மிதிக்கின்றாள் போல், நெருப்பு மிதிச்ச மாதிரி மிதிச்சு வராளாங்க. நெருப்பு, நெருப்புல கால் வச்சா பதவி சவ வர முடியும், பதறி தானே வர முடியும், பதறி ஓடி வர. வார்த்தை பாருங்களேன் கம்பனுக்கு எப்படி வாய்க்குது. தலை மேல் சுமந்த கையல் தழலின் மேல் மிதிக்கின்றாள் போல், நிலையின் மேல் மிதிக்கும் தாளின் நேசத்தால் நிறைந்த நெஞ்சல், நெஞ்ச முழுக்க குழந்தை மேல பாசம், கொலையின் மேல் குறித்த வேடன் கூர் கனை உயிரை கொள்ள, வேடன் அடிச்சிட்டான் அம்பு, மயில் மேல பற்றுச்சு அது, அந்த மயில் மலையின் மேல் வந்து விழுந்ததென தன் மகன் மேல் விழுந்தாள். மலையில வந்து மயில் விழுந்த மாதிரி விழுந்தாளாம். அதே அப்படி அவயவங்களை சொன்னான், ஒரு பெரியவர் சொன்னாரா, அசந்துட்டேன் நான். செத்து போன தன்னுடைய குழந்தைக்கு சொன்னாளாம், நீ இப்படி செத்து கிடக்குறியே, அதுக்கு காரணம் உன் அப்பனுடைய காமம், அந்த காமத்தை சீர் செய்யக்கூடிய நிலையில் உன் தாய் இல்லை என்று நீ நினைத்து விடாதே என்று சொல்லுவதற்காகத்தான் அவ்வளவு பேரழகியாக வந்து விழுந்தாள். எந்த குறைபாடும் இல்லை மண்டோதரி இடத்தில், வந்து மேல விழுந்துட்டா,
பாருங்க, பெரியவர்கள் வியாக்கியானம் சொல்லுவார்கள், தாய் மகன் மீது விழுகிறாள், மலையின் மீது மயில் விழுந்தன்ன நல்ல கம்ம. இதே ராவண விழுந்துட்டான், கீழே விழும்போது என்ன என்ன அழுறா. இந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்கள் பிள்ளை மீது உங்கள் மனைவிக்கு பாசம் அதிகம்தான். நான் ஒரு பெண்ணா சொல்றேன், இந்த ஒரு தாலி கொடிக்காக 1000 தொப்புள் கொடிய தியாகம் பண்ணிடுவாங்க, புருஷனுக்காக என்ன வேணாலும் விட்டுருவாங்க. அவன் மேல விழுந்தவ என்ன தெரியுமா சொல்றா, அறக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோ. நாளைக்கு உன் அப்பனும் இப்படியே சாவ போறானடா அப்படின்னு வந்து விழுந்தாளா. இப்ப ராவணன் விழுந்துட்டான், ஓடி வந்து விழறான் மேல. ஓடி வந்து விழுந்தவ எப்படி விழுந்தா பாருங்க, உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும்ல, வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மன சிறையில் கரந்த காதல், உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வந்து விழுறா மேல. அதுல ஒரு குறிப்பு வீட்டுல போய் படிச்சு பாருங்க, புருஷனை அன்பா பேர் சொல்லி ஒவ்வொரு மனைவியும் கூப்பிடுவான், அது பொது இடத்துல கூப்பிட மாட்டான், ரொம்ப இன்டிமசியா இருக்கும் போது மட்டும்தான் கூப்பிடுவான், அது வெளியில சொல்லவே மாட்டான், சாவர வரைக்கும் சொல்ல மாட்டான் அந்த பேரை, அது கொஞ்சம் பேரு, அந்த பேரை சொன்னாலாவது எழுந்திருப்பானான்னு பார்த்தாலாம். ஆனா எல்லாரும் இருக்காங்கல்ல போர்க்களத்துல, அதனால பார்த்துட்டு நேரா போய் தனியா போய் நின்னுட்டு அந்த பேரை சொல்லி ஒரு மூச்சு எடுத்துட்டு அந்த பேரை சத்தமா உள்ளுக்குள்ள தா மட்டும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சத்தமா உள்ளுக்குள்ள சொல்லிட்டு நேரம் வந்து உழுந்து செத்துட்டாங்க. அந்த காட்சியை படிக்கின்ற பொழுது எப்படி செத்தான்னு எழுதுறான் தெரியுமா கம்பன், அவ மலை மீது மயில் விழுந்தா இல்லையா, இங்க கடல் மீது மின்னல் விழுந்த மாதிரி விழுந்தான். மயில் மீது மலை மீது மயில் விழுந்தால் மலை வேறு மயில் வேறு, கடல் மீது மின்னல் விழுந்தால் கடல் வேறு மின்னல் வேறு இல்லை, உள்ள அப்படியே போயிட்டான், அப்படியே இருந்துட்டான் என்று எழுதுகிறான் கம்பன். ஒவ்வொரு பாடலை எடுக்கின்ற பொழுது நான் சாதாரண இங்க இந்த இடத்துல நிறுத்துறேன், ஒவ்வொரு காட்சிக்குள்ளும் என்ன கேட்டா 365 நாளும் பேசலாம், ரெண்டே ரெண்டு பாட்டு எடுத்துட்டு பேசலாம் 2 மணி நேரம். அந்த அளவிற்கு விழுமியங்கள் கொண்ட, அந்த அளவிற்கு நமக்கான தாகத்தை தீர்க்கக்கூடிய தடாகமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷ கிடங்காக நான் கம்பராமாயணத்தை பார்க்கிறேன். அந்த ருசியை ருசித்து ருசித்து அதிலிருந்து இறகெடுத்து சிறகாக்கி நான் பறப்பது போல் என் பேச்சை கேட்கக்கூடியவர்களும் கம்ப ராமாயணத்தை பற்றிய சொற்பொழிவுகளை கேட்கக்கூடியவர்களும் பறக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஆபாசமான பாடல்களை விடுத்து அழகான பாடல்களை தமிழிலே கொஞ்சி விளையாடக்கூடிய அத்தனை முத்தான கருத்துக்களும் இருக்கக்கூடிய இந்த பாடல்களை நாம் வாசிக்க வேண்டும். சொற்கள் மனதிலே பதிகின்றன, நின் பிரிவினும் சுடுமா பெருங்காடு, முடிஞ்சு போச்சே, இதை விட ஒரு காதலான ஒரு வார்த்தை என்னவா இருக்க முடியும், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அவர் சொல்வார்ல கம்பர், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் கூறையும் பாருல, அந்த அந்த சாரம், திருவள்ளுவனின் சாரம், சீவக சிந்தாமணியின் சாரம், சிலப்பதிகாரத்தின் சாரம், மணிமேகலையின் சாரம், தன்னுணர்ச்சி பாடல்களாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களின் சாரம் எடுத்து எழுதி திளைத்திருக்கக்கூடிய அந்த கம்ப பாட்டிலே நானும் சில பாடல்களை சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை பரிசாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.